புதுகை பண்பலை நேர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். விடுதலை பெற்ற இந்தியாவின் முதல் சட்ட அமைச்சராகவும் இந்திய அரசியல் சாசனத்தின் தந்தையாகவும் விளங்கக்கூடிய ஒரு உயர்ந்த மனிதர் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள். சுதந்திரத்திற்கு பிறகு மன்னர் ஆட்சியை விட மக்களாட்சி தான் சிறந்தது என்று கூறியவர் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள். சட்டங்களை வரையறுத்தால் தான் நாடு முன்னேற்ற பாதையினை நோக்கி நகரும் என்ற சிந்தித்த தலைவர்கள் மத்தியில் அதை நிறைவேற்றி காட்டியவர் அம்பேத்கர் அவர்கள். கற்பி புரட்சிசை ஒன்று சேர் என்கின்ற தாரக மந்திரத்தை வார்த்தைகளாக மட்டுமல்லாமல் வாழ்க்கை நெறியாக கொண்டு வாழ்ந்தா அந்த மா மனிதர் மறைந்த தினம் என்று. இன்று நமது நிகழ்ச்சியில் புதுக்கோட்டை தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர்கள் சங்க மாவட்ட தலைவர், எழுத்தாளர், இலக்கிய விமர்சகர் திரு ராசி பன்னீர்செல்வன் அவர்கள் இன்று சட்டமேதை டாக்டர் அம்பேத்கரின் நினைவு தினத்தை முன்னிட்டு உரிமை, சட்டம், பாதுகாப்பு குறித்து பல்வேறு வகையான தகவல்களை வழங்குவதற்காக நம்முடன் இணைந்துள்ளார். உடன் உரையாடுபவர் புதுகை பண்பலை நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் திரு நாகநாதன் அவர்கள். நேர்களே, அனைவரும் இந்த நிகழ்ச்சியை கேட்டு பயன்பெறுமாறு புதுகை பண்பலையின் சார்பாக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்.
ஐயா வணக்கம்.
வணக்கம், நான் ராசி பன்னீர்செல்வன், தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர்கள் சங்கத்தின் புதுக்கோட்டை மாவட்டம்.
இன்னைக்கு டிசம்பர் மாசம் 6ஆம் தேதி அம்பேத்கருடைய நினைவு தினம். அம்பேத்கருடைய அம்பேத்கர் செய்த சட்டப்பணிகள் குறித்து பொதுமக்கள் ஏன் சார் தெரிஞ்சுக்கணும், அவங்க அம்பேத்கரை பற்றி அறிய வேண்டிய அவசியம் என்ன, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார்.
நல்ல கேள்வி. இன்றைக்கு நவீன இந்தியாவினுடைய வாழ்க்கையின் அனைத்து பகுதிகளிலும் அனைத்து இழைகளிலும் ஊடாடுகிற ஒரு சிந்தனை அம்பேத்கர் சிந்தனை என்று நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். ஏனென்றால் நீங்கள் இன்றைய நவீன இந்தியாவின் வாழ்க்கையில் எந்த ஒரு கூரை எடுத்துக்கொண்டாலும் அதில் அம்பேத்கரை தவிர்த்து விட்டு அவருடைய சிந்தனையை தவிர்த்து விட்டு இயங்குகிற கூறுகளாக மிக சிலவற்றைத்தான் நாம் பார்க்க முடியும். பெரும்பான்மையான சிந்தனைகள் அவருடைய வழியிலே, அவருடைய சிந்தனைகளின் வழியிலே வந்ததுதான் என்று நாம் சொல்லிக்கொள்ள முடியும். அதனால்தான் அவரது தேவை, அவரை பற்றி பேச வேண்டிய தேவை இன்றைய தேதியில் இருக்கிறது என்று.
சரிங்க சார், ரொம்பவே ஒரு அருமையான ஒரு துவக்கத்தை சொன்னீங்க. இப்ப அம்பேத்கருடைய பிறப்பு, அவங்களுடைய பெற்றோர், அவர் எங்கே பிறந்தாரு, அவருடைய பெற்றோர்களை பத்திய அவருடைய ஆரம்ப கால வாழ்க்கை வரலாறு கொஞ்சம் சொல்லுங்க சார்.
அம்பேத்கரை பொறுத்தளவுல தந்தையார் ராம்ஜி சத்பால், தாயார் பீமாபாய், அவங்க வந்து மகாராஷ்டிரா மாநிலத்தில் மாகுன்னு ஒரு இடம், மாகுங்கிறது ஊர் பெயர் கிடையாது, அது மிலிட்ரி ஹெட் குவார்டர் குவார்டர்ஸ், இந்த நம்ம இராணுவ ஊழியர் குடியிருப்புகள் அமைச்சு கொடுக்குறாங்க இல்லையா, அது மாதிரியான ஒரு குடியிருப்பு, அது மாகு என்றே அழைக்கப்பட்டது. அங்கே அவர் பிறந்தார். பள்ளி படிப்பை பொறுத்தளவில் அருகாமையிலே இருந்த தபோலி அப்படிங்கிற கிராமம், அங்கு உள்ள ஒரு தொடக்கப்பள்ளியில் தான் தந்தையார் ராம்ஜி சத்பால் அவரை கொண்டு போய் சேர்த்தார். அன்றைக்கு சிறுவனாயிருந்த அம்பேத்கர் முதல் வகுப்பிலே சேரப்போகிற பொழுது அவ்வளவு உற்சாகமாக செல்கிறார். இன்றைக்கு நாம் பள்ளியில் சேரப்போகிறோம் என்று அவ்வளவு உற்சாகமாக செல்கிறார். ஆனால் பள்ளியிலே சேர்க்கை கிடைத்தவுடன் அந்த உற்சாகம் எல்லாம் வற்றி போய்விடுகிறது. ஏனென்றால் சேர்க்கை கிடைத்தது, ஆனால் மற்ற மாணவர்களோடு சரி சமமாக உட்கார்ந்து படிக்கக்கூடிய வாய்ப்பு அந்த பள்ளி அவருக்கு தரவில்லை. அந்த தலைமை ஆசிரியர் சொல்கிறார், நாளை நீ பள்ளிக்கு வருகிற போது ஒரு தோணிச்சாக்கை எடுத்துக்கொண்டு வர வேண்டும், வெளியிலே வகுப்பறைக்கு வெளியிலே வரண்டாவிலே உட்கார்ந்துதான் நீ படிக்கலாம், ஜன்னல் வழியே தான் நீ வகுப்பறையினுடைய பாடங்களை கவனிக்க முடியும் என்று. அடுத்த நாள் அதே மாதிரி அம்பேத்கர் அவர் தோணிச்சாக்கை எடுத்துக்கொண்டு புத்தக பள்ளியை எடுத்துக்கொண்டு தவோலி தொடக்கப்பள்ளியினுடைய வரண்டாவிலே உட்கார்ந்துதான் தனது படிப்பை ஆரம்பிக்கிறார். ஜன்னல் வழியாக கூடத்திலே ஆசிரியர் கரும்பலகையில் எழுதுவதை கவனித்துத்தான் அவரது தன் வாழ்க்கையை தொடங்குகிறார். பின்னால் சதாராவிற்கு குடும்பம் இடம்பெறுகிறது. சதாராவிலே அவர் நடுநிலைப்பள்ளி என்று சொல்கிறோம் அல்லவா, அந்த 6ஆம் நிலை முதல் படிவம் என்று சொல்வார்கள் அப்போது அந்த காலத்தில், அதிலே அவர் சேர்கிறார். அங்குதான் அவருக்கு 1914 என்ற எண் கொண்ட சேர்க்கை பதிவேட்டில் தீவா வி மா கிடையாது, தீவா ராம்ஜி அம்பேத்கர் என்று பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அந்த செயற்கை பதிவுக்கு. அதிலே தீவா ராம்ஜி அம்பேத்கர் என்று மராத்தி மொழியில் மோடி எழுத்து என்று சொல்வோம், ஸ்கிரிப்ட், மோடி ஸ்கிரிப்ட், அதிலே அம்பேத்கர் கையெழுத்திட்ட அந்த ஆவணம் இன்றைக்கும் சதாராவில் விஸ்வநாத் பிரதாப் மேல்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியாலயில் பார்வையாளர்களுக்கு பார்க்க கிடைக்கிறது. பிறகு அவர் பம்பாய்க்கு மராத்தா உயர்நிலைப்பள்ளியையும் அடுத்து எல்பினிஸ்டன் உயர்நிலைப்பள்ளியையும் தனது பள்ளிக்கல்வியில் முடிக்கிறார். இப்படியாகத்தான் அவரது பள்ளிக்காலம் சென்று கொள்வார்.
சரிங்க சார், ரொம்பவே ஒரு அருமையான ஒரு தகவலை சொன்னீங்க. இப்ப அம்பேத்கருடைய பள்ளி கல்வி முடிந்த பிறகு அவர் சட்டத்துறையில குறிப்பா கல்லூரி பல்கலைக்கழகத்துல என்ன மாதிரி துறையான ஒரு உயர்கல்வியை அவர் தேர்ந்தெடுக்கிறாரு, அவர் இந்த துறையை தேர்ந்தெடுக்க என்ன சார் காரணம்?
கல்லூரி கல்வியை பொறுத்த அளவில் அம்பேத்கருக்கு அது ஒரு எட்டாக்கணியாகத்தான் இருந்தது. நாம் இதன் மேல் பள்ளி படிப்புக்கு பிறகு கல்லூரி கல்வியை தொடர முடியாது என்கிற சூழ்நிலையிலே தான் அம்பேத்கர் இருந்தார். ஏனால் அவருடைய தந்தையாருடைய வருமானம் ஒரு ஸ்டோரில் தான் அவர் வேலை பார்த்தாரு. இராணுவத்திலிருந்து ஓய்வு பெற்று அவருக்கான பென்ஷன் கூட அவருக்கு கிடைக்கவில்லை, முறையாக கிடைக்கவில்லை. அதுவே அவர் மிக சொற்பமான ஒரு சம்பளத்திலே வேலை பார்த்ததால் தன் பையனை கல்லூரி படிப்பெல்லாம் படிக்க வைக்க முடியும் என்று அவர் எண்ணவில்லை. அந்த சூழலிலே தான் கிருஷ்ணாராவ் கெருஸ்கர் என்ற ஆசிரியர் அம்பேத்கரை ஏற்கனவே அவர் சிறுவனாக இருந்த போதிலிருந்து அறிவார். அவர்தான் பரோடா மன்னர் கல்லூரி கல்விக்காக மாணவர்களுக்கு உதவித்தொகை அறிவிப்பு ஒன்றை செய்திருக்கிறார். நீங்கள் இந்த சிறுவனை அங்கே அழைத்து செல்லுங்கள் என்று தந்தையாரை ஆசைப்படுத்துகிறார். தந்தையார் ராம்ஜி சக்வாலும் அம்பேத்கரை அழைத்து கொண்டு பரோடா சமஸ்தானத்திற்கு செல்கிறார்கள். அங்கே அம்பேத்கரை பல கேள்விகளால் சோதனை செய்து பார்க்கிறார்கள். அனைத்திலும் வெளிப்பட்ட அவரது புத்திசாலித்தனத்தின் அடிப்படையில் அவருக்கு கல்லூரி கல்விக்கான உதவித்தொகை பரோடா சமஸ்தானத்திலிருந்து கிடைக்கிறது. அந்த உதவித்தொகையின் அடிப்படையில் எல்பின்ஸ்டன் கல்லூரி பம்பாயில் புகுமுக படிப்பு இன்டர்மீடியட் படிப்பு என்று சொல்கிறோமே அதிலும், பின்னர் பிஏ பொருளாதாரம் பிஏ எக்கனாமிக்ஸ் படிப்பிலும் அவர் சேருகிறார். பிஏ எக்கனாமிக்ஸ் முடித்தவுடன் அரண்மனையிலே வேலை பார்க்க வேண்டும் என்கிற ஒரு நிபந்தனை அவருக்கு இருந்தது. சில காலம் அரண்மனைக்கு வேலைக்கு சென்றார். பிறகு அதே பரோடா மன்னர் அறிவித்த அமெரிக்கா சென்று படிக்கிற ஒரு கல்வி உதவித்தொகைக்கான தேர்வை அவர் எழுதி அதிலும் முதல் மாணவராக வந்து அமெரிக்காவிற்கு செல்கிற வாய்ப்பை அவர் பெறுகிறார். இப்படித்தான் மேற்படிப்புக்காக அவர் அப்ளை இருக்கிறார். அமெரிக்காவில் கொலம்பியா பல்கலைக்கழகத்தில் எம்ஏ பொருளாதாரம், அதாவது இங்கே எல்பின்ஸ்டன் கல்லூரியிலே பிஏ பொருளாதாரம் முடித்து விடுகிறார். ஆகவே அமெரிக்கா கொலம்பியா பல்கலைக்கழகத்தில் எம்ஏ பொருளாதாரம் படிக்க விண்ணப்பித்துக் கொண்டு சேர்க்கப்படுகிறார். அங்கு எம்ஏ பொருளாதாரம் படித்த போதுதான் அங்கிருந்த பண்டைக்கால இந்திய வாணிகம் என்ற ஒரு ஆராய்ச்சி கட்டுரையை அந்த தனது படிப்புக்காக அவர் வழங்கினார். அந்த கட்டுரை தான் இன்று வரைக்கும் உலக அளவிலே புகழ்பெற்ற ஒரு நூலாக இருக்கிறது. மேலும் எம்ஏ பொருளாதார படிப்புக்கான துணை படிப்புகளாக ஆன்சிலரி பேப்பர்ஸ் என்று சொல்கிறோமே அந்த துணை படிப்புகள் படிப்புகளில் ஒன்றாக சமூகவியல் இருந்தது அவருக்கு. அந்த சமூகவியல் பாடத்திற்காக அவர்கள் எழுதிய ஆய்வுக் கட்டுரை தான் இந்தியாவில் ஜாதிகள் தோற்றமும் இயங்கு நிலையும் என்ற நூல். அது பல உலக பல்கலைக்கழகங்களில் நூற்றாண்டு விழா கொண்டாடக்கூடிய அளவிற்கு இருக்கிற ஒரு ஒப்பற்ற நூலாகும். 1916 மே மாதம் சமர்ப்பிக்கப்பட்ட அந்த நூலுக்கு 2016 மே மாதம் உலகம் முழுவதும் நூற்றாண்டு விழா கொண்டாடப்பட்டது என்றால் ஒரு படைப்பு எவ்வளவு முக்கியத்துவம் பெற்றது என்பதை நாம் அறியலாம். அப்பொழுதுதான் அம்பேத்கர் என்கிற ஒரு மாமனிதனின் அறிவாற்றல் உலகத்திற்கெல்லாம் வெளிப்பட்டது.
ரொம்பவே ஒரு அருமையான ஒரு சிறப்பான ஒரு தகவல் வந்து சொன்னீங்க சார். இந்த இளங்கலை முதுகலையில பொருளாதாரத்தை ஒரு பாடமா எடுத்து படுத்த அம்பேத்கருக்கு சட்டத்துறையில எப்படி ஒரு நிபுணத்துவமும் அதுல ஒரு படிக்கணும் அப்படிங்கிற ஆர்வமும் அவருக்கு எப்படி சார் ஏற்பட்டது?
அவர் பொருளாதாரம் படித்துக் கொண்டிருக்கிற போது கொலம்பியா பல்கலைக்கழகத்திலேயே சட்ட படிப்புகளும் இருந்தது. அங்கு உள்ள கோல்டன் வைசர் என்ற ஒரு மானிடவியல் ஆசிரியர், உனக்கு மிகச்சிறந்த பொருளாதார அறிவு இருக்கிறது, இதோடு நீ சேர்த்து சட்டத்தையும் படித்தால் உலகத்தின் மிகச்சிறந்த ஒரு அறிவாளியாக மேதையாக வல்லமை படைத்த நாடுகளுக்கு நல்லது செய்வதாக நம்மளால் வர முடியும் என்று ஆசைப்படுத்துகிறார். அதற்கு பிறகுதான் அவர் லண்டனிலே உள்ள கிரேசியன் சட்டக்கல்லூரியில் விண்ணப்பிக்கிறார். அப்பொழுது அவருக்கு உபகார சம்பளம் முடிந்து விடுகிறது. இந்த கல்வி உதவித்தொகை, பரோடா மன்னர் அனுப்பிய கல்வி உதவித்தொகையுடைய காலம் முடிந்து விடுகிறது. வேறு வழியே இல்லாமல் அவர் இந்தியா திரும்பி வந்துவிடுகிறார். அட்மிஷன் போட்டதோடு சட்டக்கல்லூரியில், கிரேசியன் சட்டக்கல்லூரி லண்டன், அங்கு அவர் சேர்க்கையை பெற்றதோடு தொடர முடியாமல் இந்தியா திரும்பி விடுகிறார். பிறகு ஒரு 4 ஆண்டுகள் கழித்து பல்வேறு நெருக்கடிகளுக்கும் கஷ்டங்களுக்கும் இடையே பொருளாதார பலத்தை சேர்த்துக்கொண்டு திரும்ப அவர் சென்று சட்டக்கல்லூரியில் செய்தார். அவர் பாலட்லா அங்கு படிக்கிறார். பாலட்லா பாலிஸ்டர் இங்கிலா படித்து ராயல் கோர்ட் ஆஃப் இங்கிலாந்து என்று சொல்வார்கள், அதிலே அவர் உறுப்பினராக இருக்கத்தக்க அளவிற்கு அந்த படிப்பை முடிக்கிறார். பிறகு கொலம்பியா பல்கலைக்கழகத்திலும் அவருக்கு ஒரு டாக்டரேட் ஆஃப் லா ஒரு பட்டம் பிற்காலத்திலே அவருக்கு வழங்கப்படுகிறது. ஆக 3 கண்டங்களில், ஆசியா, ஐரோப்பா, அமெரிக்கா ஆகிய 3 கண்டங்களில் 4 டாக்டரேட் படிப்புகள், 4 முதுகலை படிப்புகளை படித்த, இன்றைய வரைக்கும் அந்த சாதனை முறியடிக்கப்படாத ஒரே தலைவராக அம்பேத்கர் இருக்கிறார்.
சரிங்க சார், இதுவரைக்கும் அம்பேத்கர் என்னென்ன கல்வி பட்டங்கள் வாங்கியிருக்காரு, யார் யார்கிட்ட அவருடைய சமுதாய பணிகளுக்காக என்னென்ன மாதிரியான பாராட்டுகளும் விருதுகளும் அவருக்கு கிடைச்சிருக்கு, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார்.
இப்போது நான் ஏற்கனவே படிப்பு பற்றி சொல்கிற போதே அந்த பட்டங்கள் எல்லாம் சொன்னேன். பொருளாதாரத்திலே முதுநிலை டாக்டரேட் பட்டம், சட்டத்திலே டாக்டரேட் பட்டம், இலக்கியத்திலே டாக்டரேட் பட்டம் என்று, பிறகு கௌரவ டாக்டரேட் பட்டம் என்று கொலம்பியா பல்கலைக்கழகம் கொடுக்கிறது. ஆக மொத்தம் 4 டாக்டரேட் பட்டங்களை பொருளாதாரம், சட்டம், சமூகவியல், இலக்கியம் ஆகிய துறைகளிலே அவர் பெற்றிருக்கிறார். அவருக்கான விருதுகள் என்று சொல்கிற போது ராயல் கோர்ட் ஆஃப் லண்டன் அவருக்கு உறுப்பு ஆண்மை கொடுத்தது என்பது மிகப்பெரிய ஒரு கௌரவம் அவர் படித்த காலத்திலேயே. அதற்கு பிறகு அவர் இறந்த பிறகு பாரத ரத்னா விருது அவருக்கு வழங்கப்பட்டது. மற்றபடி சமூக அரசியல் வாழ்க்கையில் எண்ணற்ற அமைப்புகளில் இருந்து அவர்
சரிங்க சார், அம்பேத்கருடைய இந்தியாவில் ஏற்றக்கூடிய அந்த சட்டப்பணி அனுபவங்கள் எந்த மாதிரியான ஒரு பாடத்தை, எந்த மாதிரியான ஒரு செயலை அவருக்கு கற்றுக் கொடுத்தது சார்?
அதாவது இந்தியாவிற்கு ஒரு தனித்த ஒரு அரசியல் சட்டத்தை எழுத வேண்டும் என்று 1945 மார்ச் 16 அமைச்சரவை தூதுக்குழு ஒரு ஆணை பிறப்பித்தது, ஒரு பரிந்துரையை பிறப்பித்தது. கேபினட் தூதுக்குழு என்று சொல்வோம், ஸ்டாப்போர்ட் கிரிக்ஸ், பெட்டி கிளாரன்ஸ், ஏவி அலெக்சாண்டர் ஆகிய 3 உறுப்பினர்கள் அடங்கிய அந்த அமைச்சரவை தூதுக்குழு இந்தியாவிற்கு அரசியல் சாசனம் எழுத வேண்டும், இந்திய விடுதலை சட்டம் வகுக்கப்பட வேண்டும் என்றெல்லாம் பரிந்துரைகளை வழங்கியது. அதன் அடிப்படையில் இந்திய அரசியல் நிர்ணய சபை என்று அமைக்கப்பட்டு 389 உறுப்பினர்கள், இந்திய அரசியல் நிர்ணய சபையினுடைய கெப்பாசிட்டி அந்த மொத்த உறுப்பினர் எண்ணிக்கை 389, அதில் 93 சுதேச உறுப்பினர்கள், சுதேச சமஸ்தான உறுப்பினர்கள் போக மீதமுள்ளோர் தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள். இந்தியா முழுவதும் உள்ள மாநிலங்களிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள். இந்த உறுப்பினர்களில், அதாவது இந்திய அரசியல் நிர்ணய சபை உறுப்பினராக இருந்தால்தான் இந்திய அரசியல் சட்டத்தை வகுக்கிற ஒரு பணியை, ஒரு கடமையை நாம் செய்ய முடியும், ஈடுபட முடியும் என்கிற அளவு அளவிலே அம்பேத்கர் மிகுந்த ஆசை, மிகுந்த ஈடுபாடு, மிகுந்த ஒரு விருப்பம் இருந்தால் இந்திய அரசியல் நிர்ணய சபையிலே நாம் எப்படியாவது உள்ளே உடைந்து விட வேண்டும் என்று. அம்பேத்கருடைய அறிவு முயற்சியோ அல்லது அவர் 3 டாக்டரேட்டுகளை படித்திருக்கிறார், இவ்வளோ அமெரிக்கா ஐரோப்பிய நாடுகளெல்லாம் சென்று படித்திருக்கிறார் என்பதாலேயோ அவரை யாரும் அரசியல் சட்டம் எழுத அழைக்கவில்லை. தானாக விருப்பப்பட்டு இந்த அரசியல் நிர்ணய சபைக்குள்ளே நாம் நுழைந்தால் இந்த சமூகத்தில் ஒடுக்கப்பட்டிருக்கிற மக்களுக்கு, விளிம்பு நிலை மக்களுக்கு, இந்திய சமூகத்தில் உள்ள துன்பத்தில் உழல்கிற ஒரு மக்களுக்கு நாம் ஏதாவது நல்லது செய்ய முடியுமா என்கிற ஒரு ஆசையில் தான் அவருக்கு அந்த எண்ணம் இருந்தார். மாநிலங்கள் முழுவதிலும் தேர்தல்கள் நடத்தப்பட்டன. அரசியல் நிர்ணய சபை உறுப்பினராக ஆவதற்கு தேர்தல்கள் நடத்தப்பட்டன. அந்த தேர்தல்கள் எப்படி என்றால் மறைமுக தேர்தல். ஏற்கனவே மாநிலங்களில் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களால் இந்த அரசியல் நிர்ணய சபையின் புதிய உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டனர். மறைமுக தேர்தல் என்று சொல்லுவோம் இல்லையா? அப்படி பம்பாய் மாகாணத்திலே அம்பேத்கர் போட்டி, நாம் எப்படியாவது அரசியல் நிர்ணய சபைக்கு நுழைந்து விட வேண்டும். ஆனால் காங்கிரஸ் அங்கு பெரும்பான்மை பலமாக இருந்தது. பம்பாய் மாகாணத்திலே பெரும்பான்மை பலமாக இருந்தது. மிகப்பெரிய உறுப்பினர்களை கொண்ட கட்சியாக இருந்தது. ஆட்சியும் மாகாண ஆட்சியும் அவர்களிடத்திலே தான். அம்பேத்கரை பொறுத்தவரை காங்கிரசுக்கு எதிர் அரசியல் செய்து கொண்டிருந்தார். இவர் தனியாக லேபர் பார்ட்டி என்ற ஒரு அமைப்பையும் எஸ்சிஎஸ்டி பெடரேஷன் என்ற இயக்கங்களையும் வைத்து காங்கிரசுக்கு எதிர் அரசியல் செய்து கொண்டிருந்தார். ஆகவே இவர் தேர்தலில் வெற்றி பெறுவதற்கான சாத்தியங்கள் மிக குறைவாக பம்பாயில் இருந்தது. அங்கு வேறு உறுப்பினர் தேர்ந்தெடுக்கப்பட்டார். ஆகவே பம்பாய் தனது சொந்த மாநிலமான பம்பாய் மாநிலத்திலிருந்து அரசியல் நிர்ணய சபைக்கு தேர்வு பெற்று வர அம்பேத்கர் முடியவில்லை. இந்த தேர்வு பெறாமல் நாம் போய்விடுவோம் அல்லது தோல்வி அடைந்து விடுவோம் என்ற ஒரு சந்தேகம் அம்பேத்கருக்கு ஏற்கனவே இருந்ததால் அவர் வங்காளத்தில் ஒரு நாமினேஷன் கொடுத்திருந்தார். அங்கு ஒரு வேட்புமனு கொடுத்திருந்தார். வங்காளம் பொது தொகுதி என்று சொல்வோம், அங்கு கொடுத்திருந்தார். அங்கு உள்ள இஸ்லாமிய சகோதரர்களின் ஆதரவாலும் எஸ்சிஎஸ்டி பெடரேஷனின் மற்ற உறுப்பினர்களின் ஆதரவாலும் அங்குள்ள பல்வேறு சிறுபான்மையினர் நல இயக்கங்களின் ஆதரவாலும் அம்பேத்கர் வங்காளம் பொது தொகுதியிலிருந்து அரசியல் நிர்ணய சபைக்கு தேர்ந்தெடுத்தார். இப்படித்தான் அவர் அரசியல் நிர்ணய சபையிலே நுழைந்தார். December 9, 1946 அரசியல் நிர்ணய சபை கூடியது. அன்றைக்கு 389 உறுப்பினர்கள் என்று ஏற்கனவே சொன்னேன் அல்லவா, அதில் 73 முஸ்லீம் லீக் உறுப்பினர்கள், 93 சுதேச சமஸ்தான அரசுகளின் பிரதிநிதிகள் ஆகியோர் கலந்து கொள்ளவில்லை. அவர்கள் போக மீதம் உறுப்பினர்கள் அதிலும் ஒரு 10 குறைவாக அங்கு கலந்து கொண்டிருந்தார்கள் முதல் நாள் கூட்டத்தில். அதில் அம்பேத்கர் வங்காளம் பொது என்று எழுதி கையெழுத்திட்டார். பிறகு December 10 அரசியல் நிர்ணய சபையின் தலைவரை எவ்வாறு தேர்ந்தெடுக்க வேண்டும் என்கிற விதிமுறைகள் வகைக்கப்பட்டன. December 11, 1946 ராஜேந்திர பிரசாத் அவர்கள் அரசியல் நிர்ணய சபையின் நிரந்தர தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். December 12 ஒரு ஞாயிற்றுக்கிழமை அறிவித்து விடுங்கள். December 13 அன்று நமது மதிப்புக்குரிய நேரு அவர்கள் இந்த அரசியல் நிர்ணய சபை எதற்காக அமைக்கப்பட்டிருக்கிறது என்பது பற்றி ஒரு உரையாற்றிவிட்டு இந்திய அரசியல் சாசனத்தினுடைய நோக்கங்கள் குறிக்கோள்கள் என்று ஒரு 8 குறிக்கோள்களை அவர்கள் சமர்ப்பித்தார். அந்த 8 குறிக்கோள்களின் மீது ஒரு 2 அவை ஒத்தி வைக்கப்பட்ட பிறகு விவாதங்கள் நடைபெற்றது. அந்த விவாதத்திலே முதல் நபராக M.R. ஜெயகர் என்பவர் பேசினார். அம்பேத்கருடைய பட்டியலின்படி, பேச வேண்டியவர்களின் பட்டியலின்படி அம்பேத்கருடைய பெயர் 22 இருந்தது. ஆகவே ஒரு 2 அல்லது 3 நாட்களுக்கு பிறகுதான் நம்மை கூப்பிடுவார்கள் என்று நினைத்துக் கொண்டிருந்தார். ஆனால் ராஜேந்திர பிரசாத் M.R. ஜெயகர் என்கிற முதல் நபர் பேசியவுடன் 2 ஆளாக அம்பேத்கர் அழைத்து விட்டார். உடனே அம்பேத்கர் மிகுந்த ஆச்சரியத்தோடு எழுந்து, நான் இன்றைக்கு இப்பொழுது அழைக்கப்படுவேன் என்று எதிர்பார்க்கவே இல்லை. எனது பட்டியலில் எனது வரிசைகள் 22 தான் இருந்தது. ஆகவே ஒரு கொஞ்சம் கால இடைவெளி கிடைக்கும், அதற்குள்ளாக நாம் மற்றவர்கள் என்ன பேசுகிறார்கள் என்பதை அனுமானித்து நான் என்னுடைய ஒரு விவாத பதிலை எழுத்துப்பூர்வமாக இந்த அவையிலே வழங்கலாம் என்று இருந்தேன். ஆனால் இப்பொழுது திடீரென என்னை பேச சொல்லிவிட்டார் தலைவர் அவர்கள். பின்னாலும் நான் பேசுகிறேன் என்று சொல்லிவிட்டேன். December 17 காலை 11 இருக்கும், 11 அல்லது 11:30 அந்த அளவிலே அம்பேத்கர் பேசிய அந்த நோக்கங்கள் குறிக்கோள்கள், இந்திய அரசியல் சாசனத்தின் நோக்கங்கள் குறிக்கோள்கள் என்பவற்றின் மீதான அம்பேத்கர் பேசிய அந்த உரைதான் அவரை இந்திய அரசியல் சட்டத்தை எழுதுவதற்கு, அவரை விட்டால் அதை விட தகுதியான ஆள் இந்தியாவில் வேறு யாரும் இல்லை என்கிற அதை சொல்லக்கூடிய அளவிற்கு அவரை உயர்த்தி காட்டியது. அந்த ஒரே ஒரு உரை தான் உயர்த்தி காட்டியது. புறக்கணிக்கப்பட்டவர்களால் கூட அங்கீகரிக்கப்பட்ட ஒரு தலைவராக அம்பேத்கர் இருந்தார். இது உடனே புரிந்து கொள்ள முடியாது. இந்தியா சுதந்திரம் அடைந்ததற்கு கொஞ்சம் முன்பு, அதாவது 1947 August 17 முன்பு June 1947 இந்திய பாகிஸ்தான் பிரிவினை நடந்தது. இதை சொன்னால்தான் உங்களுக்கு புரியும். இந்தியா பாகிஸ்தான் பிரிவினையின் போது பல்வேறு நிலப்பகுதிகளை ஒதுக்கி கொடுத்தேன். அந்த ஏன் பிரிவினை என்ன பிரச்சனைகள் எல்லாம் போனாலும் அது இன்னொரு சாப்டர், அதுக்குள்ளே நாம் போக வேண்டாம். இந்தியா பாகிஸ்தான் பிரிவினையை பிரித்து கொடுக்கிற போது வங்காள தொகுதியில் வந்து அம்பேத்கர் வந்து வென்று வந்தார் என்று சொன்னேன் இல்லையா, இந்தியா அரசியல் நிர்ணயிக்கிறதுக்கு அந்த பகுதி பாகிஸ்தானுக்குள்ள போயிட்டார். எந்த தொகுதியிலிருந்து அம்பேத்கர் அரசியல் நிர்ணய சபைக்கு ஒரு உறுப்பினராக வந்தாரோ அந்த தொகுதி இந்தியா பாகிஸ்தான் பிரிவினைக்கு பிறகு பாகிஸ்தானுக்குள் போயிட்டது. ஆக இன்றைய தேதியில் அம்பேத்கருக்கு அரசியல் நிர்ணய சபையிலே உறுப்பாண்மை கிடையாது, அவர் தாழ் வைக்க முடியாது உள்ள. இந்த சூழ்நிலையிலே அவர் ஒன்றும் கேட்கவில்லை. நேரு, பட்டேல், ராஜேந்திர பிரசாத் இவர்கள் மூவரும் பேசி இந்த அம்பேத்கரை விட்டுவிட்டு நாம் ஒரு சிறந்த அரசியல் சட்டத்தை இந்தியாவிற்கு வைத்தளிக்க முடியாது, ஆகவே என்ன செய்வது என்று ஆலோசித்து திரும்பவும் அவரை பம்பாயிலே இன்னொரு காலிப்பணி இல்லத்தை ஏற்படுத்தி காலி இல்லத்தை ஏற்படுத்தி அங்கு நிற்க வைத்து அவரை வெற்றி பெறச் செய்து மீண்டும் ஜூலை 14 1947 அரசியல் நிலை சபை கூட்டத்திற்கு அவரை கொண்டு வந்தார்கள் என்றால் உலக வரலாற்றிலேயே எதிர்க்கப்பட்ட ஒரு தலைவனை அங்கீகரித்து திரும்ப கொண்டு வந்த ஒரு குறிப்பு, ஒரு சாதனை அம்பேத்கர் மட்டும்தான் உண்டு.
இப்ப இந்திய அரசியலமைப்புடைய பணியில இந்த மத்திய மாநில அரசுகள் அப்படிங்கறதனுடைய பங்கு பத்தி அம்பேத்கருடைய பார்வை எப்படி இருந்தது? ஏன்னா மத்திய மாநில அரசு அப்படிங்கறது இன்னைய வரைக்கும் இருக்கு, அதுக்கு அடித்தளம் எப்படி அம்பேத்கருக்கு இதை வைக்கணும் அப்படிங்கிற எண்ணம் எப்படி தோன்றியது, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க.
அதாவது இந்த குறிக்கோள்கள் அல்லது நோக்கங்கள் என்று சொன்னேன் இல்லையா, நேரு சபையில் வைத்தார் என்று, அதில் மூன்றாவது நோக்கம், அந்த 8 நோக்கங்களில் மூன்றாவது நோக்கம் என்ன சொல்லியது என்றால் ஒன்றிய பகுதி மாகாண பகுதி என்று இருந்த பிரச்சனைகளே அந்த நோக்கம் பேசியது. அந்த நோக்கத்தில் ஒன்றியத்தினுடைய அதிகாரங்கள் போக, ஒன்றியம் எடுத்துக்கொண்டது போக மீதம் என்னென்ன அதிகாரங்களை மாநிலங்களுக்கு பிரித்து கொடுக்கலாம் என முடிவு செய்கிறோமோ அது வழங்கப்படும் என்று குறிக்கோள்களையே முதன் முதலே நேரு வைத்தார். அம்பேத்கர் அந்த உரையாற்றினார் என்று சொன்னேனே, மிக மிக முக்கியமான உரையாற்றி தன்னை நிரூபித்துக் கொண்டார் என்று சொன்னேனே. அவர் முதன் முதலாக பேச ஆரம்பித்த போதே மூன்றாவது சரத்தின் மீது எனக்கு விமர்சனம் இருக்கிறது. ஒன்றிய அரசு எடுத்துக்கொண்டது போக மீதம் உள்ளது மாநில அரசுக்கு என்றால் அதில் என்ன ஜனநாயகம் இருக்கிறது? அந்தந்த மாநிலம், அந்தந்த நிலவியல், புவியியல், பொருளியல், சமூகவியல் சூழ்நிலைகளுக்கு ஏற்ப அந்த மாநிலங்களுக்கு தேவையான உரிமைகளை வகுக்க வேண்டுமே தவிர நீங்கள் ஒன்றிய அரசு எடுத்துக்கொண்ட அதிகாரங்கள் போக மீதமுள்ள அதிகாரங்களை மாநிலங்களுக்கு என்றால் நீங்கள் என்ன அதிகாரம் எடுத்துக்கொள்வீர்கள், என்ன அதிகாரங்களை தருவீர்கள் என்ற ஒரு தெளிவான பார்வை இந்த நோக்கத்திலே இல்லையே என்றுதான் அவர் தனது பேச்சை ஆரம்பித்தார். முடிவிலே அவர் அரசியல் சாசனம் வகுத்த போது பட்டியல் போடுகிறாங்க, 3 பட்டியல், மத்திய பட்டியல், மாநில பட்டியல், 2 பட்டியலாக பிரித்துவிட்டு 3வது பட்டியலாக ஒத்திசைவு பட்டியல் என்று ஒன்று போடுகிறார். அது நிச்சயமாக மாநில பட்டியலுக்கும் மத்திய பட்டியலுக்கும் நிலையில் ஒரு பிரச்சனை வரும். என்னைக்கு இருந்தாலும் அது ஓம் பட்டியலா ஏன் பட்டியலான்னு கேட்டு உன் அதிகாரமா என்ன அதிகாரமா என்று கேட்டு ஏதேனும் ஒரு அதில் விவாதங்கள் வரவேண்டிய சந்தர்ப்பம், வரக்கூடிய சந்தர்ப்பத்தில் கன்கரண்ட் லிஸ்ட் என்று ஒன்று வைத்தார். ஒத்திசைவு பட்டியல் 2 பேரும் சேர்ந்து முடிவு செய்ய வேண்டிய பிரச்சனைகளை கொண்டு போய் அதில் வைத்தார். இப்பொழுது சில சட்டங்கள் ஒரு மாதிரியாக எடுத்துக்கொண்டால் இங்கு உள்ள ஒரு மாநிலத்திலே உள்ள குற்றவாளிகளுக்கு குற்ற நடைமுறைகளின்படி தண்டனை வழங்குவது மாநில அரசு. ஆனால் அதே குற்றங்கவாதி ஹைகோர்ட் போகிறான், உயர்நீதிமன்றம் போகிறான், உச்சநீதிமன்றம் போகிறான்னா அது மத்திய அரசு. கீழமை நீதிமன்றங்கள், மாவட்ட நீதிமன்றங்கள், இங்கு உள்ள நிதி பரிபாலனம் மாநில அரசினுடைய அதிகாரத்திலும், அதன் மீது வழங்கப்படுகிற முறையீடுகள் மத்திய அரசிலும் இருக்கிறது என்கிற நடைமுறைகள்லாம் நமக்கு தெரியும். இதுபோல் தெளிவாக பிரித்து 2 பேருக்கும் எந்த இடத்திலே விவாதம் வருமோ அதை கன்கரண்ட் பட்டியல் ஒத்து செய்ய வேண்டும் வைத்தார். 1976 எமர்ஜென்சி காலத்தில் இந்திரா காந்தி அம்மையார் அவர்களுடைய காலத்தில் அந்த கன்கரண்ட் பட்டியலில் ஒத்திசைவு பட்டியலில் சில மாற்றங்கள் செய்யப்பட்டது. அதாவது கல்வி வந்து மாநில பட்டியலில் இருந்தது. இந்த நாம் சொல்கிறோமே இப்பொழுது மருத்துவ படிப்பு, பொறியியல் படிப்பு, மற்ற தொழிற்கல்விகள் எல்லாம் மாநில பட்டியலிலே தான் அம்பேத்கர் ஒரிஜினல் அசல் சட்ட வரைவில் வைத்தார். ஆனால் 1976 எமர்ஜென்சி பீரியடில் இந்திரா காந்தி அம்மையார் செய்த சில மாற்றங்களில் கல்வி ஒத்திசைவு பட்டியலுக்கு போனது. நன்றாக புரிந்து கொள்ள வேண்டுமானால் மத்திய அரசு பட்டியலுக்கு போகவில்லை, ஒன்றிய அரசு பட்டியலுக்கு போகவில்லை, ஒத்திசைவு பட்டியலுக்கு தான் போனது. இப்பொழுதும் மருத்துவக் கல்வி ஒத்திசைவு பட்டியலில் தான் இருக்கிறது. பொறியியல் கல்வி ஒத்திசைவு பட்டியலில் தான் இருக்கிறது. இது அம்பேத்கருடைய மிக சிறந்த ஒரு புத்திசாலித்தனமாக நான் இந்த ஒத்திசைவு பட்டியல் கண்கரண்டில் என்பதை நான் பார்க்கிறேன். ஆக ஒரு மாநில அரசும் ஒரு மத்திய அரசும் சேர்ந்து முடிவு செய்து இதை செய்து கொள்ளலாம் என்று சொல்வதுதான் ஒத்திசைவு பட்டியல் கண்கரண்ட் லிஸ்ட் என்றால், அதிலே தான் இன்னைக்கு மருத்துவக் கல்வி இருக்கிறது, அதிலே தான் நீட் போன்ற தேர்வு நடைமுறைகள் இருக்கிறது என்று சொன்னால் மத்திய அரசு மட்டுமே முடிவெடுத்து நீட் தேர்வு செய்வது தவறானது. அதனால் தான் நமது மாநில அரசு இனிட்டை விளக்கு கொடுங்கள் என்று கேட்பதற்கு 100-200% உரிமை உண்டு. இப்படி வந்த அவர் வகுத்தளிக்கிற போதே அதிகாரங்களை மாநில மத்திய இரண்டு பேருக்கும் சேர்ந்த ஒத்திசைவு என்று வகுத்தளிக்கிற போது அவ்வளவு ஒரு தீர்க்க தரிசனத்தோடு அவர் வகுத்தளித்தார் என்றுதான் பார்க்கணும்.
சரிங்க சார், ரொம்பவே ஒரு அருமையான ஒரு தகவலை வந்து சொன்னீங்க. குறுகிய நேரத்துல அம்பேத்கருடைய வாழ்க்கைய வரலாறு தொடங்கி அவருடைய இளமை பருவம், குறிப்பா இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கு அவருடைய பங்கு, அதுல என்ன மாதிரியான சிக்கல்கள் இருந்தது, அதை எவ்வளவு எளிதா அவர் எதிர்நோக்கினாரு அப்படிங்கறத மிக சிறப்பா ஆழமான ஒரு நேர்த்தியான கருத்துக்களால சொன்னீங்க. புதுகை பண்பலை நேயர்கள் சார்பா உங்களுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறோம் சார்.
புதுகை பண்பலை நேயர்களுக்கும் எனது வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன்.
நேர்களே, இதுவரை சட்ட மேதை டாக்டர் அம்பேத்கர் அவர்களின் நினைவு தினத்தை முன்னிட்டு சுவாரஸ்யமான தகவல்களை நமக்கு வழங்கிய புதுக்கோட்டை தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர்கள் சங்கத்தின் மாவட்ட தலைவர், எழுத்தாளர், இலக்கிய விமர்சகர் திரு ராசி பன்னீர்செல்வன் அவர்களுக்கு புதுகை பண்பலையின் சார்பாக மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நிகழ்ச்சி தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு அனுப்ப வேண்டிய புலன இலக்கங்கள் 6-3-8-00-77-950 என்ற எண்ணிலும், புதுகை FM91.2@gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரியிலும், புதுகை FM.in என்ற இணையதள வாயிலாகவும் உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு அனுப்பலாம். மேலும் இது போன்ற பல்வேறு வகையான நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழ தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் புதுகை பண்பலை 91.2. இது மக்கள் வானொலி, மக்களுக்கான சமுதாய வானொலி.